நமஸ்காரம். பொதுவாக இந்துக்களிடையே ஒரு எண்ணம் காணப்படுகிறது, அரசியலில் ஆன்மீகம் கூடாது, அலுவலகத்தில் ஆன்மீகம் கூடாது, நாம் படிக்கும் பள்ளி படிப்பில் கல்லூரி படிப்பில் ஆன்மீகம் கலக்கக்கூடாது. இதேபோல பல பொது இடங்களில் நம்ம மதத்தையோ ஆன்மீகத்தையோ எதற்கு கலக்க வேண்டும், அதற்கு இங்கு ஒன்றும் வேலை கிடையாதே என்று ஒரு எண்ணம் இருக்கிறது. இந்த எண்ணம் எதனால் வந்தது, இந்த எண்ணம் சரியா என்று பார்ப்போம். ஆனால் மற்ற மதத்தில் பார்த்தால் இந்த எண்ணம் அநேகமாக இல்லை. ஆனால் ஆச்சரியம், மற்ற மதத்தவர்கள் அலுவலகத்தில் தங்கள் மதத்தை பின்பற்றினாலும் அரசியலில் மத ரீதியாகவே அரசியல் நடத்தினாலும் பள்ளிப்படப்பில் தங்கள் மதத்தை பற்றியே படித்தாலும் அது எவ்வளவு உயர்ந்தது என்று இந்துக்களே கொண்டாடுவார்கள். ஆனால் அதே சமயம் இந்து மதம் ஆன்மீகம் அரசியலிலோ அலுவலகத்திலோ பள்ளிப்படிப்பிலோ வரலாமான்னு கேட்டால் அது கூடாதில்லையா அப்படின்னு இந்துக்களே சொல்லுவார்கள். இந்த இரட்டை நிலைப்பாடு எதற்காக ஏற்பட்டது? ஒன்று, நம்மிடத்தில் இருப்பது குறைவுற்றது, இகழத்தக்கது. ஆனால் அங்கிருக்கக்கூடிய அக்கறையில் இருப்பது பச்சை, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லவில்லையா? அதை போல மற்ற மதத்தில் ஒன்று நடந்துருந்தால் அது உயர்ந்ததாக கொண்டாடியும், அதே விஷயம் நம்ம மதத்தில் நடக்க வேணுமான்னு கேட்டால் அது வேண்டாமே என்று சொல்லிக்கொண்டும் இருப்பார்கள். இப்ப மற்ற மதத்தில் நடந்துருக்கிறதெல்லாம் இந்து தர்மத்தில் நடக்கணும்னு நான் சொல்லவே வரல. இங்கு தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் நடக்க வேண்டும். அப்படி பார்த்தால் அரசியலில் ஆன்மீகம் இருக்கலாமா, வேலை பார்க்கும் இடத்தில் இருக்கலாமா, பள்ளிப்படிப்பில் இருக்கலாமானால் கண்டிப்பாக அதது இருக்க வேண்டிய முறையில் இருந்துதான் தீர வேண்டும். படிக்கிற காலத்தில் நிச்சயமாக ஒரு பிள்ளையோ பெண்ணோ தங்கள் மதத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அது அந்த புத்தகத்திலே கொடுக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் வீட்டில் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். சரி, வேலை பார்க்கும் இடத்தில் இங்கு அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சில இடத்தில் அறிவிப்பு பலகையே இருக்கும். அதே போல் இங்கு ஆன்மீகம் மதத்தை பற்றி பேசக்கூடாது என்று யார் இன்னும் ஒரு பலகை போட்டுவிட்டதா தெரியல. ஆனால் பொதுவாக அந்த எண்ணம் நிலவுகிறது, எதுக்கு நம்ம மதத்தை பற்றி போய் பேச வேண்டும், என பேசினா என்ன ஆறுதுன்னால் சட்டென்று அங்கீகாரம் குறைந்து விடுகிறது. ஆறான் ஒருத்தர் நெத்திக்கு ஸ்ரீசூர்ணம் இட்டுக்கொண்டோ விபூதி பூசிக்கொண்டோ போனாலோ வேஷ்டி உடுத்தி கொண்டு ஒரு மாறுதலுக்கு வாரத்தில் ஒரு நாள் வேஷ்டி உடுத்தி கொண்டு போனாலோ, இப்போ அந்த கம்பெனியிலே அதை பற்றி ஒன்றும் தடங்கள் எல்லாம் இல்லைன்னு வச்சுப்போம், அப்போ நான் வேட்டி கட்டின்னு போகிறேன், அன்னைக்கு எப்படி இருக்கும், எத்தனிக் ட்ரெஸ் அப்படின்னு ஒரு டே கொண்டாடுவார்கள். அன்னைக்கு கட்டி கொண்டு போனால் எல்லாம் கேளிக்கை கொண்டாட்டம் ரொம்ப நன்னா இருக்கும், படம் எடுப்பார்கள் போடுவார்கள். ஆனால் நானாக ஒரு நாள் என்னுடைய எத்தனிக் ட்ரெஸ், என்னுடைய பழமை, என்னுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறதுக்காக கட்டி கொண்டு போனால் கேலிதான் கிடைக்கும். இது எதனாலே இந்த எண்ணம் வந்திருக்கிறது, எவ்வளவு காலமாக இருக்கிறது, நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு தாழ்த்தி கொண்டு. ஏனால் நீ தாழ்ந்தவன் அப்படின்னு அந்த நாளிலேருந்து யார் படையெடுத்து வந்தார்களோ அவர்களால் ஓதப்பட்டு ஓதப்பட்டு எப்படியோ நம்ம உள்ளத்துக்குள்ள இந்த எண்ணம் புகுந்திருக்கிறது போலும். இன்னொன்று, ரொம்ப நாட்களாக பாரதம் முழுக்க இந்து தர்மமே இருந்து விட்டது. அதனால இப்ப இந்துக்களுக்கு என்ன தோன்றது, நாம தான் ரொம்ப தூரம் கோலோச்சினோம், நாம எல்லாத்தையும் நம்மளே ஆண்டுட்டோம். இப்ப பலரும் இங்கு இருக்க விருப்பப்படப்படுகிறபடியாலே அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு தோன்றது வாஸ்தவம். எம் மதமும் சம்மதம் தான், எல்லாரும் இருக்க வேண்டிதான். ஆனா உள்ளூர் அது என்ன ஒரு எண்ணமாக பிரதிபலிக்கிறது என்றால், நாம் ஒருவேளை அதிகமாக அனுபவித்து விட்டோமோ, இந்த பாரத தேசத்தை ஹிந்து தர்மம் மட்டும்தானே இருந்திருக்கு, எல்லாம் இருக்க வேண்டிய இடத்தில் ஹிந்து தர்மம் மட்டும் இருந்திருக்கிறதே, நாம் அப்ப மற்ற பேருக்கு இடமில்லாத பண்ணிட்டோமோ என்கிற ஒரு சிறு கழிவிரக்தம் அது ஹிந்துக்களிடத்தில் தங்கி இருக்கிறது. ஆனால் ஆச்சரியம் என்னன்னால், மற்ற தர்மங்கள் எல்லாம் இந்த புண்ணிய பூமியில் இருக்கவில்லை. பழைய நாள்லேருந்து பார்த்தால் ஹிந்து சனாதன தர்மம் தான் இருந்திருக்கிறது. ஜெயினர்கள் பௌத்தர்கள் யாராக இருந்தாலும் இங்கிருந்து தோன்றியவர்கள் தான். வேதவியாசராலேயே நன்கு அவர்களை பற்றியும் பேசப்பட்டிருக்கிறது தான். அப்ப அதெல்லாம் இங்கே இருந்தது இப்போ. ஆனால் பல தர்மங்கள் வெளிநாட்டிலிருந்தும் வந்திருக்கும், அதனால் மற்றவை இருக்கவே இல்லை, சனாதன தர்மம் தான் இருந்திருக்கிறது பாரத தேசத்தில். அப்படி பாரத தேசத்திலா? இதுக்கு மேற்க பல நாடுகள், கிழக்க பல நாடுகள், எல்லாவிடத்திலும் அதுதான் இருந்திருக்கிறது, உண்மைதான். அதனால நாம் என்ன நினைச்சுடுறோம், நாமே முழுக்க இருந்திருக்க மாக்கம், அந்த எண்ணம் தேவையில்லை, மற்ற பேர் இருக்கவில்லை. சரி, இப்ப மற்ற பேர் வந்திருக்கிறார்கள் என்னால் வாஸ்தவம், அப்ப ஹிந்து நாட்டில் பிறந்த மதம் அல்ல, இந்திய தேசத்தில் பிறந்த மதம் அல்ல, வெளிநாட்டிலிருந்து பிறந்த மதம், தாராளமா வரவேற்கத்தக்கதே. அதுக்கு தகுந்துதான் அரசியல் சாசன சட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, அது அப்படியே நடக்கட்டும். நான் இப்ப சொல்ல வந்ததே, ஹிந்துக்கள் ஒரு கழிவிறக்கப்பட்டு கொள்ள வேண்டாம், நாம தான் ரொம்ப தூரம் ஆக்கிரமித்து விட்டோம் போல இருக்கிறதுனால், மற்ற தர்மங்கள் இங்கு இருந்ததே இல்லை, ஹிந்து தர்மம் தான் இருந்திருக்கிறது. இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற பேர் வந்து ஆக்கிரமித்தார்களே தவிர ஹிந்துக்கள் இங்கு ஆக்கிரமித்துக் கொண்டு இருக்கவில்லை. இது இந்த தர்மம் மட்டும்தான் இந்த பாரத தேசத்தில் இருந்து வந்தது. இது ஒரு எண்ணத்தை ஞாபகம் வைத்துக் கொள்க. இப்ப நான் பேசிக் கொண்டிருந்தது என்ன, அப்ப அரசியலில் ஆன்மீகம் கூடுமா? மற்ற ரெண்டு பேரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், மற்ற மதத்தவர்கள் அது சேர்த்துத்தான் பார்க்கிறார்கள். அதில் ஆச்சரியம், மற்ற மதத்துக்கெல்லாமே அவர்கள் பேரில் கட்சி இருக்கும், அந்த கட்சிக்குன்னு போராடி இருக்கிறார்கள், அந்த கட்சிக்குன்னு தேர்தல் நிற்கிறார்கள், உண்டு. ஆனால் அதே போல ஹிந்து மதத்தின் பேரில் ஏதாவது கட்சி இருக்கிறதா? ஏதேதோ சம்ஸ்தானங்கள் இருக்கலாமே தவிர அதன் பேரில் ஒரு கட்சி, அரசியல் ரீதியான கட்சி, அந்த கட்சி போய் தேர்தல் நிற்கிறது இதுவரை நம்ம பார்த்ததே கிடையாது. ஏதோ துளி துளியாக இருந்திருக்கலாமே தவிர அதை போல பெரிசாக நடந்ததில்லை என இன்னைக்கு நாம நினைச்சிருக்கிறது. அரசியல் ஆன்மீகம் எதற்காக கலக்க வேண்டும்? வேண்டாம். ஆனால் அந்த நாளில் எந்த ராஜாக்களோ அல்லது ராஜாக்கள் காலத்துக்கும் பின்னால் ஆர் அரசியல் தலைவர்களாக இருந்தார்களோ அவர்களே ஆன்மீகத்தை நன்கு கற்றிருந்தார்கள், ஆன்மீகத்தை ஆதரித்தார்கள். அதனால் தனியாக கலக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை. ஆனால் இன்று அப்படியே ஒருவேளை தன் இல்லத்தில் ஆன்மீக ரீதியாகவே இருந்தா கூட ஏனோ அரசியல் தலைவர்கள் தாங்கள் இந்த மதம் அப்படிங்கிறத ஹிந்து தர்மத்தை ஏற்றுக்கொண்ட பேசுவதையே தயங்குகிறார்கள். அதனால் கண்டிப்பா ஆன்மீகம் அரசியலில் இருந்துதான் தீர வேண்டும், எடுத்துதானே சொல்லணும், இல்லைன்னால் ஒரு இடமே இல்லாமல் போய்விடும். மற்ற ரெண்டு மதங்களிலேயும் அது எத்தனை மதங்களோ அது அத்தனைக்கும் கட்சி இருக்கும்போது முதலில் ஹிந்து தர்மத்துக்கு கட்சியே கிடையாது இல்லையே, இருக்கிறதே அது நம்ம பாரத தேசம் முழுக்க பறந்து விளந்திருக்கிறதேன்னு சொன்னாலும் நேரடியாக பேரில் இல்லை. ஆனா மற்ற இடத்தில் நேரடியாக பேர் இருக்கிறது, இங்கு ஆதரவு இருக்கலாம் ஆனா நேரே பேர் இல்லை. அப்படி இருக்கும்போது அரசியலிருந்தே விலகி விலகி இருக்க இருக்க என்னாகும், தேவையானது எதுவும் பூர்த்தி ஆகாது, நம்முடைய பண்டைய கலாச்சாரம் காப்பாற்றப்படாது, அதனால் நம் பிள்ளைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் தான் ஆபத்து நேரும். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அலுவலகத்தில் பேசினால் யாரும் சண்டை போட சொல்லலையே, மற்ற பேர் அலுவலகத்தில் தங்கள் மதத்தை கொண்டாடினால் அதன்படிக்கு வழிபாடுகளை நடத்தினால் ஏற்றுக்கொண்டு கொண்டாடும் நாம் ஏன் நம்முடைய மதத்தை நாம பின்பற்றக்கூடாது? இதில் ஒன்றும் சண்டை பூசலுக்கு இடமே இல்லை, மற்ற பேரை தாழ்த்துறதுக்கு இடமில்லை, நான் யாரோ அவனாக இருக்க முயற்சிக்கிறேன், அவ்வளவுதான் சொல்ல வர்றது இப்போ. ஆனா நாம் என்ன பண்ண பார்க்கிறோம் தெரியுமா, நான் யாரோ அந்த நான்கிறத்தை மறைத்து கொண்டு வாழ முயற்சிக்கிறேன். எதற்காக? நான் யாரோ இயற்கையில் அவனாக இருக்கிறேன், அதை ஏன் மற்ற பேர் நடுவில் நான் மறைத்து கொள்ள வேண்டும்? தேவையில்லையே. நம்முடைய மதத்தின்படிக்கு நாம் இருக்க போகிறோம். அலுவலகத்தில் புகுத்த தேவையில்லை. ஆனால் நான் பின்பற்ற வேண்டுவதை செய்துதான் தீர வேண்டும். நெத்தி கிட்டுக்காம தான் வரணும். ஏன் சொல்ல வேண்டும்? என் நெத்தி என் மதம் நான் இட்டு கொண்டு போகிறேன். அப்ப அவரவர்களுக்கு என்ன உண்டோ அதை கடைபிடிக்க வேண்டும். பள்ளிப்பாடம் ஆத்மா பரமாத்மாவை பத்தி தெரிந்தால்தான் கண்டிப்பா பள்ளிப்பாடம் முன்னேறும். அப்ப அரசியல் வேணும். அந்த நாளில் அரசியல் தலைவர்களே ஆன்மீகவாதிகளாக இருந்தார்கள். இப்ப இருந்தாலும் பேச தயங்குகிறார்கள். அதனால் கண்டிப்பா மக்கள் தான் அந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இது தெரிய தெரியத்தான் ஒன்னும் எது மாறணும் இது மாறணுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. எதுவும் வேண்டாம். அப்பதான் இருப்பது தேயாமல் இருக்கும். சொல்ல வருவது அதைத்தான் உணர்ந்து கொள்வோம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.